வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவடி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 24. வாசிப்பவர் மதுமிதா. மறுநாள் விடியும் முன் எழுந்து மறுபடியும் பிரயாணம் ஆரம்பித்தோம். பகல் முழுதும் யாத்திரை செய்கிறதும் இரவில் எந்த ஊர் நேர்கிறதோ அந்த ஊரில் தங்குவதும் இவ்வகையாக நாங்கள் பயணம் செய்து கொண்டு போகும்போது ஒரு நாள் அஸ்தமிக்கிற வரையில் நாங்கள் தங்கும்படியாக சத்திரமாவது ஊராவது தென்படவில்லை. அன்றைய தினம் அமாவாசை இருட்டானதால் எங்கே தங்கலாம் என்று யோசித்து கொண்டு போகையில் வழிக்கு கொஞ்ச தூரத்தில் ஒரு சாவடி காணப்பட்டது. அந்த சாவடியில் தங்கலாமா என்று அவ்விடத்தில் நின்று கொண்டிருந்த ஆட்களை விசாரித்தோம். அவர்கள் அது தகுதியான இடம் என்று சொன்னதினால் நாங்கள் வண்டியை நிறுத்தி அந்த சாவடியில் தங்கி நானும் ஞானாம்பாளும் வழியில் வந்த களைப்பினால் முன்னேரத்தில் படுத்து தூங்கினோம். வேலைக்காரர்கள் சுயம்பாகம் செய்து எங்களை எழுப்பி அன்னம் படைத்தார்கள். போஜனம் முடிந்தவுடனே எங்கள் வேலைக்காரர்களில் ஒருவன் எங்களை பார்த்து, ஐயா, நான் ஜலம் கொண்டு வர குளத்துக்கு போனபோது ஒரு மனுஷன் என்னை கண்டு இந்த இடம் கள்ளர்கள் வசிக்கின்ற இடம் என்றும் இந்த சாவிடியில் அநேகம் விசை கொள்ளையும் கொலையும் நடந்திருப்பதாகவும் சொன்னான். இந்த சாவடி தங்குவதற்கு தகுந்த இடம் என்று சில ஆட்கள் சொன்னதை நம்பி நாங்கள் தங்கினோம் என்று நான் தெரிவித்தேன். அப்படி யாராவது உங்களுக்கு தெரிவித்திருந்தால் அவர்கள் திருடர்களாகவே இருப்பார்கள். நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அந்த மனுஷன் எச்சரிக்கை செய்து போய்விட்டான் என்றான். இதை கேட்டவுடனே எனக்கு அடிவயிற்றில் இடிவிழிந்தது போல் இருந்தது. ஞானாம்பாள் இல்லாமல் இருந்தால் நான் பயப்பட மாட்டேன். அவள் கூட இருப்பதால் என்ன அவமானம் நேரிடுமோ என்கிற பயம் அதிகரித்து அவளை எங்கேயாவது ஒழித்து வைக்கலாம் என்று பார்த்தால் எங்கும் வெட்ட வெளியாயிருந்ததால் தகுந்த இடம் அகப்படவில்லை. அவள் பயந்து நடங்குவதைக் கண்டு ஞானாம்பாள், நீ ஒன்றுக்கும் பயப்படாதே. நானும் வேலைக்காரர்களும் உட்பட 6 பேர்கள் இருக்கிறோம். நமக்கு வேண்டிய ஆயுதங்களும் இருக்கின்றன. திருடர்கள் எத்தனை பேர்கள் வந்தாலும் ஒரு கை பார்க்கிறோம் என்று ஞானாம்பாளுக்கு பயம் நீங்கும்படியான வார்த்தைகளை சொன்னேன். அவள் என்னை பார்த்து, நான் பயப்படுகிறதெல்லாம் கூடி திருடர்கள் வந்தால் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீர்கள். அவர்களை எதிர்த்து சண்டை செய்வீர்கள். அப்போது என்ன அபாயம் நேரிடுமோ என்றுதான் அஞ்சுகிறேன். என் பயத்தை உங்களுடைய வார்த்தை ஸ்திரப்படுத்துகிறது. நம்முடைய பலத்தையும் எதிரியினுடைய பலத்தையும் இடம் காலம் முதலிய பலாபலங்களையும் யோசிக்காமல் யுத்தத்துக்கு புறப்படுவது உசிதமல்ல. சொத்துக்களை திருடுவதற்காகவே திருடர்கள் வருகிறார்கள். அவர்களுடைய எண்ணத்துக்கு யாதொரு விக்கினம் நேரிட்டால் அவர்கள் கொலைபாதகத்துக்கு அஞ்சுவார்களா? அடியாளுக்கு தோன்றுகிறதெல்லாம் கூடி கள்ளர்களுடைய கூட்டம் அதிகமாயிருக்கிற பட்சத்தில் அவர்களை எதிர்க்காமல் நம்முடைய கையில் உள்ள சொத்துக்களை அவர்களிடத்தில் கொடுத்து மரியாதையையும் பிராணனையும் காப்பாற்றிக் கொள்வதே விவேகம் என்று தோன்றுகிறது. பின்னும் இந்த சமயத்தில் கடவுளை தவிர வேறு துணை இல்லாதபடியால் அவரை நம்பினால் கைவிடமாட்டார் என்றாள். இவ்வாறு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது மேற்கு திசையில் வெடிசப்தம் கேட்டு நான் சாவடி திண்ணையை விட்டு கீழே குதித்து அந்த திசையை பார்த்தேன். சிறிது தூரத்தில் வெளிச்சங்களுடனே திருடர்கள் பெரும் கூட்டமாய் வருகிறதை கண்டு திண்ணை மேலேறி நாங்கள் வைத்திருந்த தீபம் வெளியிலே தெரியாதபடி மறைவாக வைத்துவிட்டு சுவாமி மேலே சகலபாரத்தையும் போட்டுவிட்டு திருடர்கள் வந்தவுடனே அவர்களிடத்தில் கொடுக்க வேண்டியதாக பணப்பெட்டியையும் பக்கத்தில் வைத்து கொண்டு மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் போல பயந்து நடுநடுங்கிக் கொண்டு இருந்தோம். ஞானாம்பாள் ஒரு மூலையில் கண்ணீர் பிரவாகத்துடனே கடவுளை தியானித்து கொண்டிருந்தாள். மேற்கே இருந்து வந்த திருடர்கள் ரஸ்தாவில் வந்து சேர்ந்து நாங்கள் இருந்த சாவடிக்கு நேரே திரும்பி வந்தார்கள். அவர்கள் வரும்போது அவர்களுக்கு நேரே கிழக்கே இருந்து ஒரு பெருங்கூட்டம் வந்து அவர்களை பார்த்து, நீங்கள் ஆரடா என்று வினாவ, அவர்கள் நீங்கள் ஆரடா என்று எதிர்த்து கேட்டார்கள். உடனே கிழக்கே இருந்து வந்தவர்களுக்கு கோபம் உண்டாகி, மேற்கே இருந்து வந்தவர்கள் மேலே விழுந்து கத்திகளாலும் களிகளாலும் யுத்தம் செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்கள் அடித்து கொள்கிற அடிகள் எங்கள் தலைமேலே அடிக்கிறது போலவே கேட்டு, நாங்கள் விடுவிடுவென்று நடுங்கிக் கொண்டிருந்தோம். அவர்கள் சண்டை செய்கிற காரணம் இன்னதென்று தெரியவில்லை. ஆனால் எனக்கு தோன்றுதலெல்லாம் கூடி, அன்றைய தினம் திருட வேண்டிய முறை இன்னாருடையதென்று ஸ்தாபித்து கொள்வதற்காக அவர்கள் சண்டை செய்வதாக அனுமானித்தேன். அந்த இரு பட்சத்தாரும் சமான கட்சியாயிருந்தமையால் ஒரு கட்சிக்காவது தோற்பு கெழிப்பு இல்லாமல் நெடுநேரம் சண்டை செய்தார்கள். ஆனால் கிழக்கே இருந்து வந்த கூட்டத்தாருக்கு மறுபடியும் மறுபடியும் உபபலம் சேர்ந்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் பட்சத்தில் ஐயம் உண்டாகி மேற்கு திசையார் ஓட ஆரம்பித்தார்கள். அவர்களை கிழக்கு திசையார் வெகு தூரம் வரையில் தொடர்ந்து போய் பிற்பாடு நாங்கள் இருந்த சாவடியை நோக்கி திரும்பினார்கள். அவர்கள் வருவதை பார்த்தவுடனே எங்களிடத்தில் கொஞ்சம் ஒட்டி கொண்டிருந்த அற்ப பிராணனும் மேற்கு திசையார் போல ஓட ஆரம்பித்தது. அந்த கூட்டத்தார் சிறிது தூரம் வந்த பிறகு நின்று விட்டார்கள். அவர்களில் இரண்டு பேர் மட்டும் எங்களை நோக்கி வந்தார்கள். அவர்களை யம தூதர்களாகவே எண்ணினோம். அவர்கள் தூரத்தில் வரும்போதே என் பெயரை சொல்லி மரியாதையாக கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், ஐயா பிரதாப முதலியாரே, திருடர்கள் ஓடிப்போய்விட்டார்கள். இனிமேல் நீங்கள் அஞ்ச வேண்டாம், நாங்கள் திருடர்கள் அல்ல என்று சொல்லிக்கொண்டு எங்களை நோக்க, எங்கள் வேலைக்காரன், ஐயா நான் குளத்துக்கு ஜலம் மொழ வந்தபோது நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் நீங்கள்தானே என்று வினவ, அவர் ஆம் என்று சொல்லிக்கொண்டு என்னிடம் வந்து நமஸ்காரம் செய்தார். அவருடைய முகக்குறியால் அவர் யோக்கியர் என்று தெரிந்து கொண்டு நானும் அவருக்கு நமஸ்காரம் செய்து, நீங்கள் யார் என்று வினவ, அவர் சொல்கிறார், நான் இதற்கு இரண்டு நாழிகை வழி தூரத்தில் இருக்கிற பொன்னூரில் வசிக்கிறவன். என் பெயர் புண்ணியகோடி செட்டி. என் தகப்பனாராகிய ஞானி செட்டி சத்தியபுரியில் தங்கள் தகப்பனாரிடத்தில் அநேக வருஷ காலம் காரியம் பார்த்து வந்து நான் அதி பால்யமாயிருக்கும் போது இறந்து போனார். அது முதல் என்னையும் என் தாயாரையும் தங்களுடைய தாயாரும் தகப்பனாரும் அன்னவஸ்திரம் கொடுத்து ஆதரித்ததுமில்லாமல் எனக்கு வித்யாபாசமும் செய்து வைத்தார்கள். இது நீங்கள் பிறக்கிறதுக்கு சில காலத்துக்கு முன் நிகழ்ந்த சங்கதியானதால் தாங்கள் அறிய மாட்டீர்கள். சத்தியபுரியில் தங்களுக்கு சொந்தமான ஒரு வீட்டில் நானும் என் தாயாரும் குடியிருந்து கொண்டு, மேற்சொன்னபடி தங்களுடைய தாய் தந்தைமார்களால் சம்ரக்ஷிக்கப்பட்டு வந்தோம். எனக்கு 12 வயது நடக்கும்போது ஒரு நாள் அந்த வீட்டு கொல்லையில் மரம் வைக்க வேண்டியதற்காக ஒரு சிறிய மண்வெட்டியால் பள்ளம் பறித்து கொண்டிருந்தோம். அந்த பள்ளத்தில் மண் வெட்டுப்பட்டு வெண்கல ஓசை போல் கணீர் என்று சப்தம் கேட்டது. அது என்னவென்று மறுபடியும் தோண்டி பார்க்க தோளினால் மூடப்பட்ட ஒரு வெண்கல தோண்டி அகப்பட்டது. அதை என் தாயார் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் தெருக்கதவை மூடிவிட்டு வெண்கல தோண்டியை திறந்து பார்க்க 600 பூவராகனும் அநேக ரத்னாபரணங்களும் அடக்கம் செய்யப்பட்டிருந்தன. அவ்வளவு பொருளை நாங்கள் ஒரு நாளும் பாராதவர்களானபடியால் அந்த சங்கதியை வெளிப்படுத்த வேண்டாம் என்று என் தாயார் எனக்கு சொன்னாள். நான் உடனே என் தாயாரை பார்த்து, இந்த வீடும் கொள்ளையும் நம்மை ரட்சிக்கிற கனகாசல முதலியாருக்கு சொந்தமானதால் அதில் அகப்பட்ட நிக்ஷேதமும் அவருக்குத்தானே சொந்தம். இந்த சங்கதியை அவருக்கு சொல்லாமல் இருப்பது கிரமமா என்று சொல்லிக்கொண்டு கதவை திறந்தேன். உடனே என் தாயார் நான் வெளியே போகாதபடி என்னை கட்டிப்பிடித்தாள். நான் திமிரிக்கொண்டு உங்கள் வீட்டுக்கு போவதற்காக வெளியே ஓடினேன். என் தாயாரும் கதவை பூட்டிவிட்டு வெகு தூரம் வரையில் என்னை துரத்தி கொண்டு ஓடி வந்தாள். நான் அகப்படாமல் ஓடி வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்து விட்டேன். என் தாயார் இனிமேல் காரியமில்லை என்று வீட்டுக்கு திரும்பி போய்விட்டாள். நான் ஓடி வந்த ஓட்டத்தினால் மேல்மூச்சு கீழ்மூச்சு விட்டு கொண்டு உள்ளே வந்து நுழைந்ததை தங்கள் தாய் தந்தையார் கண்டு, ஏனப்பா இப்படி ஓடி வந்தாய் என்று கேட்டார்கள். நான் ஓடி வந்த சிரமம் நீங்கின உடனே புதையல் அகப்பட்ட விவரமும் மற்ற சங்கதிகளும் அவர்களுக்கு விஜாபித்தேன். அவர்கள் உன்னைப்போல் நல்ல பிள்ளைகள் உண்டா என்று என்னை புகழ்ந்து கொண்டிருக்கும் போது என் தாயார் இனிமேல் மறைக்கக்கூடாதென்று நினைத்து வெண்கலத் தோண்டியுடனே வந்து புதையல் அகப்பட்ட விவரத்தை உண்மையாகவே தெரிவித்தாள். அவள் முந்தி மறைக்க எத்தனைப்பட்டதை உங்கள் தாய் தந்தையர்கள் காட்டிக்கொள்ளாமலே அவளையும் புகழ்ந்தார்கள். பிற்பாடு தங்கள் தாய் தந்தைமார்கள் அறைக்குள்ளே போய் சற்று நேரம் ஆலோசித்து கொண்டு வெளியே வந்து என்னை பார்த்து, பொய்யும் சூதும் வஞ்சனையும் நிறைந்த இந்த உலகத்தில் உன்னைப் போல யோக்கியமான பிள்ளை அகப்படுவது அருமையானதால் உன்னுடைய நற்குணத்திற்கு தகுந்த சம்மானமாக அந்த புதையலை கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த திரவியத்தை நீயே வைத்துக்கொண்டு சுகமாயிரு என்றார்கள். இதை கேட்டவுடனே நானும் என் தாயாரும் ஆனந்த பாஷ்பம் சொரிந்து கொண்டு அவர்களுடைய பாத கமலங்களில் விழுந்து விழுந்து அநேக தரம் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தோம். அவர்கள் நாங்கள் மறுபடியும் விழாதபடி எங்களை கட்டி பிடித்து கொண்டார்கள். இப்போது நான் வசிக்கிற பொன்னூர் கிராமத்தை அவர்களே என் பெயரால் கிரயம் வாங்கி எனக்கு தகுந்த பிராயம் வருகிற வரையில் என் தாயுடன் பிறந்த அம்மானை காரிய துரந்தரனாக நியமித்து என்னை குடும்ப பிரதிஷ்டை செய்தார்கள். நான் இப்போது சாப்பிடுகிறது உங்களுடைய அன்னந்தான், எரிகிறது உங்களுடைய விளக்குதான். தண்ணீர் துறையில் உங்களுடைய வேலைக்காரனை பார்த்தபோது நீங்கள் வந்திருக்கிற சமாச்சாரம் தெரிந்து கொண்டேன். திருடர்களே உங்களை ஏமாற்றி இந்த சாவடியில் தங்கும்படி செய்ததாக எனக்கு தோன்றினபடியால் அந்த ஆபத்தை தீர்க்க என்ன உபாயம் செய்யலாம் என்று நான் பல வகையில் யோசித்தேன். என்னுடைய கிராமத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போகலாம் என்றால் வண்டி போகும்படியான மார்க்கம் இல்லை. நீங்கள் வயல் வழியாக நடக்க மாட்டீர்களானதால் நானே என் கிராமத்துக்கு போய் ஆட்களை சேர்த்து கொண்டு வருவதே நலமென்று நினைத்து அந்தபடி ஆட்களை கூட்டிக் கொண்டு அதி சீக்கிரமாக வந்தேன். நாங்கள் வந்த சமயமும் திருடர்கள் வந்த சமயமும் ஒத்துக்கொண்டபடியால் திருடர்கள் உங்களை கிட்டாதபடி அவர்களை அடித்து துரத்திவிட்டோம். அதோ அங்கு நிற்கிற கூட்டம் நம்முடைய கூட்டம்தான். அவர்கள் எல்லோரும் இங்கு வந்தால் திருடர்களென்று நினைத்து நீங்கள் பயப்படுவீர்கள் என்று கருதி நாங்கள் இருவர் மட்டும் வந்து உங்களை கண்டோம், கண் குளிர்ந்தோம். நாங்கள் செய்த பூஜா பலம் இப்போதுதான் எங்களுக்கு பிராப்தமாயிற்று. உங்களுடைய தர்ம பத்தினியின் உத்தம குணங்களை இதற்கு முன் கேட்டு நாங்கள் சுரோத்ரானந்தம் அடைந்தோம். இப்போது அந்த உத்தமியை தரிசித்து நேத்ரானந்தத்தை அடைகிறோம். எங்களுடைய கண்ணுக்கும் காதுக்கும் இந்த விவாதம் இன்றோடு தீர்ந்துவிட்டது என்றார். நான் அவரை பார்த்து, என் தாய் தந்தையர் உங்களுக்கு செய்த உபகாரம் ஒரு பாக்காகவும் நீங்கள் எங்களுக்கு செய்த உபகாரம் தோப்பாகவும் மாறிவிட்டது. நீங்கள் சமயத்தில் வந்து எங்களை ரட்சிக்காவிட்டால் எங்களுடைய யாத்திரை பரலோக யாத்திரையாக முடிந்திருக்கும். காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. சமயத்தில் செய்த ஒரு சிறிய உதவி பூமியினும் பெரிதென்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். அப்படியானால் நீங்கள் சமயத்தில் செய்த பேருதவிக்கு யாரை ஒப்பிடுவேன் என்று பல வகையாக என்னுடைய நன்றியறிதலை வெளிப்படுத்தினேன். அவர் பொழுது விடிந்தவுடனே தம்முடைய ஊருக்கு வரவேண்டுமென்று பிரார்த்தித்தார். நாங்கள் திரும்பி வரும்போது அகத்தியம் வருவதாகச் சொல்லி விடைபெற்று கொண்டு மறுபடியும் பிரயாணம் செய்ய ஆரம்பித்தோம். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 24 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒழுப்புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.